ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ. ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்திருக்கிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்களுக்கு தந்த நல்ல வழிநடத்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது வழி, இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை உடைய வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு கேட்க பண்ணினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வாரத்திலேயும் நடைபெறுகிற எல்லா திருமணங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அந்த குடும்பங்கள் கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சிகளாய் அமைய கர்த்தர் தாமே அனுக்கிரகம் பண்ண வேண்டுகிறோம். தகப்பனே, மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல வெற்றிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, அவர்கள் அடுத்து செல்கிற வகுப்புகளிலேயும் சிறந்த முறையிலே படிக்க ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாட்களிலேயும் பற்பல இடங்களிலே தேர்வு எழுதுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஞாபகசக்தியும் தாரும். எழுதுகிற தேர்வுகளிலே சிறந்த மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று முன் செல்ல நீரே கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாட்களிலேயும் முதல் முறையாக தங்கள் குடும்பத்தை விட்டு தூர இடத்திற்கு கடந்து செல்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே புதிய இடத்திலே எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். நல்ல ஐக்கியங்களை தாரும். கிறிஸ்துவிலே வளரும் கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரத்திலேயும் புதிய முயற்சி எடுக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் தேவைகளை இந்த நாட்களிலே விசேஷமாய் நீர் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சரியான வழிநடத்துதலை தாரும். தவறான நபர்களை நம்பி மோசம் போய்விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் விவசாய பணியில ஈடுபட்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற அந்த மேன்மையான பணியை ஞானத்தோடும் விவேகத்தோடும் செய்ய உதவி செய்தலும். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. குறிப்பாய் தேவையான நேரங்களிலே நல்ல மழையை தாரும். ஆண்டவரே, அவர்கள் வயல் வெளிகள் செழித்தோங்குவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் அரசு பணியிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற பணியை கர்த்தர் கொடுத்த பணி என்ற எண்ணத்தோடு கூட பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் சேவை செய்யும் மனப்பாங்கோடு கூட அவர்கள் சிறந்த சேவை செய்ய நீரே அனுக்கிரகம் பண்ணும். வாகன ஓட்டுநர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கப்பலை ஓட்டினாலும் ஆகாய விமானத்தை ஓட்டினாலும் சாலைகளிலே வேறு எந்த வாகனத்தை ஓட்டி சென்றாலும் கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் விழிப்புணர்வையும் தெளிந்த புத்தியும் தந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த நாட்களிலேயும் பற்பல ஊழியங்களிலே ஊழிய முன்னேற்ற பணியாளர்களாய் செயல்படுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக தன்னார்வமாய் தங்கள் நேரத்தை கொடுக்கிற அருமையான பெரியவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் குழந்தை பேற்றிற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான சரீர சுகத்தையும் நல்ல பலத்தையும் தாரும். மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டியவர்கள் ஏற்ற நேரத்திலே அந்த உதவிகளை பெற்றுக் கொள்ள கிருபை தாரும். தங்களுக்கு குழந்தை இல்லையே என்ற கவலையோடு இருக்கிறவர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இறங்கி அவருடைய வாழ்க்கையிலே குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி குழந்தை செல்வங்களை கொடுத்து முடி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கேட்கிறோம். அன்றுவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை, தங்கள் வாழ்க்கையிலே விசேஷித்த நாட்கள் என்று எண்ணுகிற காலங்களை அவர்கள் காண்பார்கள் என்றால் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. அந்த விசேஷித்த நாட்களிலே அவர்கள் உமக்குள்ளே தங்களை ஒருமுறை கூட அர்ப்பணித்துக் கொண்டு புதிய கிருபைகளை பெற்று புதிய தீர்மானங்களோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும். அன்றுவரே, இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாயும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்க தேவரீர் கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பட்சமே தம் ரத்தத்தால் நம்மை மீட்டார். பாவிலும் எல்லாமே பாவம் காயம் நீக்குவா. கர்த்தர் நானும் மோடு கர்த்தர் சகாய யார் இருக்க வல்லோ, யார் 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 இருக்க வல்லோ, யார் இருக்க வல்லோ, யார் வல்லோ. நாடோறும் ஜீவிப்போம் அவரை திடனாகையா. கர்த்தர் நானும் பாட்சம் கர்த்தர் நானும் மோடு கர்த்தர் சகாய யார் இருக்க வல்லோ, யார் 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 இருக்க வல்லோ, யார் இருக்க வல்லோ, யார் வல்லோ.
வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நாம் 2 யோவான் 3 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 யோவான் 3 பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகளை குறித்து நாம் தெளிவாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகள் சற்று வித்தியாசமானவை, ஆனால் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. இவை எல்லாமே ஏறத்தாழ ஒரே காரியத்தையே சொல்லுகிறது. அன்பு, இரக்கம், கிருபை போன்றவைதான் இந்த 3 வார்த்தைகள். யோவான் இங்கே இரக்கம் என்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்த்துதலிலேயே சொல்லியிருக்கிறார். இந்த அன்பு, இரக்கம், கிருபை போன்றவற்றிற்கிடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாம் எபேசியர் 2:4-5 இவ்விதமாக வாசிக்கிறோம். கவனியுங்கள், எபேசியர் 2:4-5 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ஒரு சிறந்த வேத பகுதி இல்லையா? ஏனென்றால் இது 3 காரியங்களை ஒன்றிணைத்து கூறுகிறது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர், நம்மிலே மிகுந்த அன்பு கூர்ந்தபடியினாலே கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். இங்கேயும் இரக்கம், அன்பு, கிருபை இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்து வருகிறது. தேவனுடைய அன்பு எது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எதுவும் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே தேவன் அன்பாக இருந்தார். அப்படியானால் யாரை அவர் அன்பு கூர்ந்தார்? திருத்துவத்திலே இந்த அன்பானது நிலை கொண்டிருந்தது. நாம் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இடையிலே காணப்பட்ட அன்பை அறிவோம். டாக்டர் லூயிஸ் ப்ரே சேஃபர் என்பவர் எழுதும்பொழுது, தேவன் கிருபையையும் இரக்கத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் முன்னரே தேவனில் அன்பானது இருந்தது என்று சொல்கிறார். அன்பு என்பது தேவனுடைய இயற்கையான ஒரு குணநலன். அவருடைய சாதாரண சுபாவமே அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு பாவியை ஒருபொழுதும் ரட்சிக்கவில்லை. நல்லா கவனியுங்கள், தேவனுடைய அன்பானது அவரை கிருபையையும் இரக்கத்தையும் நோக்கி இழுத்துச் சென்றது. இதன் காரணமாக அவர் கிருபையையும் இரக்கத்தையும் செயல்படுத்தினார். இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழும்பலாம், கிருபைக்கும் இரக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதை குறித்து டாக்டர் ஷேஃபர் சொல்வதையும் உங்களோடு நான் கூற விரும்புகிறேன். பாவியான மனுஷனின் தேவையை சந்திப்பதற்காக தேவனில் இருந்த இரக்கம் கொடுக்கப்பட்டது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஏன் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார்? ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருந்தபடியால் அவர் தம்முடைய இரக்கத்தால் பாவியான மனிதனின் தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இரக்கம் மனிதனை ரட்சிக்கவில்லை. மீண்டும் ஷேஃபர் இது குறித்து என்ன சொல்கிறார் கவனியங்கள், தேவனில் இருந்த கிருபையானது விடுதலையோடு ரட்சிப்பிற்கு செயல்பட்டது, ஏனெனில் பரிசுத்தத்தின் எல்லா தேவைகளும் திருப்தி செய்யப்பட்டது. இப்பொழுது தேவனால் விடுதலையோடு கிருபையில் செயல்பட முடியும். பாவியான நானும் நீங்களும் தேவனுக்கு எதையுமே கொடுக்க முடியாது. உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் அவருக்கென்று கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது கிருபையுள்ள தேவன் உங்களிடத்திலே வந்து பாவியான உங்களிடத்திலே இவ்வாறு பேச முடியும், நான் உன்னில் அன்பாக இருக்கிறேன், நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறேன், நான் உன்னை நேசிப்பதால் நான் என்னுடைய இரக்கத்தால் உனக்கு ஒரு இரட்சகரை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்வார். இப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசித்தால் எபேசியர் 2:8 கூறப்பட்டிருப்பது போல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதே உண்மையாகும். இங்கே கூறப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகளும் சற்று வித்தியாசமானவை. பெரிய வேறுபாடுகள் காணப்படாவிட்டாலும் அங்கே வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்பிலேயே அடிப்படையுடையதாயிருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய அன்பினால் அல்லது இரக்கத்தினாலே ரட்சிப்பதில்லை. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். வேதம் அவரை குறித்து என்ன சொல்கிறது? யோவான் 3:16 பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வேத வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் மிகவும் தெளிவாய் கவனிக்க வேண்டும். தேவன் தானே உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு அன்பு கூறவில்லை, அவராக அதை செய்யவில்லை. தேவன் உலகத்தை இவ்வளவாக நேசித்து தம்முடைய இரக்கத்தினால் குமாரனை உலகத்திற்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது அவர் தம்முடைய கிருபையினாலே ரட்சிக்க முடியும். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு மட்டுமல்ல, தேவனுடைய நீதி நியாயத்தின் வெளிப்பாடாகும். நமக்கு யோவான் 3:16 மட்டுமல்ல, ரோமர் 3:25 தேவையானதாய் இருக்கிறது. ரோமர் 3:25 என்ன சொல்கிறது? தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்று வாசிக்கிறோம். நீங்கள் இயேசுவை நம்பும்போது உங்களை நீதிமானாக்குகிறதற்கு அவர் நீதிபரராக பரிசுத்தராக இருக்க வேண்டும். அவர் பரலோகத்தின் பின் கதவை திறந்து உங்களை உள்ளே விட்டு ஒரு இருளான இடத்திலே மறைத்து வைக்க முடியாது. நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக தகுதியானவர்கள் அல்ல. நாம் அவரை விட்டு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை. நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு ஏதேன் தோட்டத்திலே முறிந்து போனது. அவரே அதை புதுப்பிக்க முன்வந்தார். ஏனென்றால் அவர் நீதியும் நியாயமும் உடையவராக இருக்க வேண்டியது அவசியமாகையால் அவருடைய இரக்கம் இரட்சகரை கொடுத்தது. இது அவருடைய அன்பினாலேயே நடந்தது. அவர் நீதியுள்ளவராக இருந்து இதை செய்ய முடிகிறது. தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆகவே யோவானால் இப்பொழுது இவ்வாறு எழுத முடிந்தது, கிருபை உங்களோடு இருப்பதாக என்று யோவான் எழுதியிருக்கிறார். இந்த கிருபையினாலேதான் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார். இரக்கம் தேவனுடைய இரட்சகரை கொடுத்தது. மேலும் உங்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக என்று யோவான் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கும் பொழுது பின்னர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே கூறியது போல நமக்குள் நிலை நிற்கிறதும் எந்தெண்டைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம் போன்று சமாதானம் காணப்படும். இந்த சிறந்த சத்தியங்களை தேவன் மாற்றப்போகிறதே இல்லை. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாளைய பொழுதிலே அவர் தன்னுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டு, நல்லது, நான் இனி வேறு விதமாக செயல்பட போகிறேன், பொதுமக்களுடைய கருத்து எனக்கு எதிராக செல்வதாக நான் உணர்கிறேன். ஆகவே நான் முன்பு கூறின வேத வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செயல்பட போகிறேன் என்று சொல்வாரா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் ஒருபொழுதும் இவ்வாறு மாறப்போகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவர் கால நிலைக்கு ஏற்றபடி மாறிவிடுகிறவர் அல்ல. ஒரு விவசாயி நெல் அறுவடை செய்து அதை போரடித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அந்த நெல்லை காற்றிலே தூவி வைக்கோல், தூசி, நெல் இவையெல்லாமே தனித்தனியாக பிரிந்து போகும்படியாக செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றார். உடனே அருகிலே நின்றவர், நீ எந்த அர்த்தத்திலே இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? காற்று மாறி மாறி வீசுவது போல அவருடைய அன்பும் மாறிவிடும் என்று சொல்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, இல்லை சகோதரனே, நான் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை. காற்று எந்த திசையிலே மாறி மாறி வீசினாலும் தேவன் இன்னும் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, இதுதான் உண்மை. நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருபொழுதும் மாறி போகிறவர் அல்ல. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இது உங்களுக்கு சொந்தமானது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக என்று யோவான் இங்கே வாழ்த்துதல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக மரித்தவர். அவரே பிதாவின் குமாரனாயிருக்கிறார். திருத்துவத்தில் இயேசுவின் நிலை இப்படிப்பட்டதுதான். அடுத்ததாக சத்தியத்தோடும் அன்போடும் கூட என்ற வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அன்பானது சத்தியத்திற்கு உட்பட்டே காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சத்தியத்தை வலியுறுத்தி கூறுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே அன்பை காண்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி மற்றவர்கள் மீது அன்பு கூர்ந்து சத்தியம் சொல்லுகிறதை நாம் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. நாம் இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை சொல்வதால் அவர்கள் வருத்தப்பட்டுவிடக்கூடாது என்று நினைத்து கடிந்து கொண்டு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அன்பு நிமித்தம் விட்டுவிடக்கூடாது. நீதிமொழியில் புஸ்தகம் 27 அதிகாரம் 6 வசனம் என்று சொல்கிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆகவே நாம் சத்தியத்தோடு மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகும்போது அவர்களை கடிந்து கொண்டு அடித்தாயிலும் சீர்பொருந்த பண்ண வேண்டும். அது உண்மையானவைகள். 2 யோவான் 4 வசனத்தை பாருங்கள், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கே உம்முடைய பிள்ளைகளில் என்று வாசிக்கிறோம். இது அந்த பெண்மணியின் சரீர பிரகாரமான பிள்ளைகளை குறிக்கிறதாக இருக்கலாம், அல்லது அந்த சபையின் உறுப்பினர்களை அது குறிக்கிறதா இருக்கலாம். இரண்டையுமே அது குறிக்கிறதாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளிலே சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். சத்தியத்திலே நடக்கிறது என்பது வாழ்க்கையில் நடைமுறையை குறிக்கிறது. பிதாவினிடத்திலே பெற்ற கற்பனையின்படியே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச வாழ்க்கையிலே நடப்பதை இது குறிக்கிறது. சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளை உடையவர்களாக இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாச தாய் தகப்பனாகிய உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? அப்படி அவருடைய வாழ்க்கை சத்தியத்திலே நடக்கும் வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்கும் அளவு ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிறார்கள் என்பதை உணரும் பொழுது அது உங்களுக்கு வேதனையானதாயிருக்கிறது. இப்படிப்பட்ட வேளையிலே அந்த பிள்ளைகளுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக, அவர்களும் நீங்கள் நேசிப்பது போல கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக கருத்தோடு ஒவ்வொரு நாளும் பேர் சொல்லி ஜெபிக்க வேண்டியது விசுவாச பெற்றோரின் கடமையாயிருக்கிறது. இங்கே யோவான் பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடப்பதே அந்த கற்பனை. அதாவது தேவனுடைய வார்த்தைகளின்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதை இது குறிக்கிறது. தொடர்ந்து 2 யோவான் 5 வசனத்தை பாருங்கள். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே ஆதி முதல் என்பது இயேசு கிறிஸ்து உலகில் மனித அவதாரம் எடுத்து வந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசம் யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, யோவான் 13:35 வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார். கவனியுங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷரிலிருந்து எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானோர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று யோவான் இந்த கட்டளையை ஆதி முதல் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? விசுவாசிகளுக்குள்ளே உண்மையான அன்பு காணப்படும் என்றால் அது உலகத்தையே திருச்சபைக்குள்ளே இழுக்கும் ஒரு வல்லமை நிறைந்தது என்பதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய திருச்சபையிலே அந்த அன்பு வெளிப்படுகிறதா, அல்லது நமது திருச்சபைகளிலே காணப்படும் போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள் மற்றவர்களை கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாதபடி செய்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு உங்களிலே பிரதிபலிக்க முடியாத காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுவிசேஷத்திற்கு இடையூறாயிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். இங்கே மீண்டும் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தில் நடப்பது என்று சொல்கிறார். அதாவது மேலும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது, அதாவது அன்பு கூறும் சக விசுவாசிகளை குறித்து இங்கே பேசுகிறோம். இது இன்றைய சபைகளிலே சமநிலையிலே இருக்க வேண்டியது அவசியம். இல்லையென்றால் சபையானது ஒரு சரிசம நிலையற்று வளர்ந்ததாகிவிடும். சபையிலே உள்ளவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக மாறிப்போவார்கள். நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறோம், நாங்கள் ஆச்சரியமான அன்பின் நெருக்கத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதிலே அநேக தவறுகள், பாவங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்திலே நடக்கிறீர்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். அன்பு கூற வேண்டியது அவசியம். அதே நேரம் அந்த அன்பு பாவத்திற்கு நேராய் வழிநடத்தும் என்று சொன்னால் நீங்கள் சத்தியத்தை கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் அறிவின்படிதான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நாம் அன்பில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா அப்போஸ்தலர்களும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். நாம் வாழ்கின்ற இந்த நாட்களுக்கு இது மிகவும் அவசியமானது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் எதிர் கொள்கைகள் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியமும் அன்பும் தான். யோவான் 1வது நிருபத்திலே அவர் அன்பை வலியுறுத்தி கூறினார். ஆனால் அதே வேளையிலே அன்பானது சகோதரர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றும், விசுவாசிகளுக்கு உரியது அது என்றும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய சிறிய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அதாவது மற்ற விசுவாசிகளோடு அன்பாக இருக்க வேண்டும். சிலர் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று கூறி அதன் மூலமாக கிறிஸ்தவ விசுவாசத்தை வளரச் செய்ய வேண்டும் என்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுக்கும்பொழுது நீங்கள் ஒருவரையும் நேசிக்க மாட்டீர்கள். அவ்வாறு எல்லாரிலும் அன்பு கூறுவது இயலாத காரியம். உலகத்திலே நேசிக்கப்பட இயலாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இதன் காரணமாக நாம் நேசிக்கப்படவில்லை. ஆனால் தேவன் உலகத்தை நேசிக்கிறார். நாம் அவருடைய அன்பை பெற தகுதியற்றவர்கள். ஆனாலும் தேவன் நம் எல்லாரையும் நேசிக்கிறார். மற்றொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் உண்மையான அன்போடு நேசிக்கும் விசுவாசிகள் உலகத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். தேவாதி தேவன் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே இந்த உலகத்தை மீட்கும்படியாக தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவ்வாறுதான் நாம் நம்முடைய கரிசனையையும் அன்பையும் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். தேவன் அவர்களில் அன்பாயிருக்கிறபடினாலே நாம் சுவிசேஷத்தை இந்த தொலைந்து போன மனிதர்களுக்கு, கடவுளை அறிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றிருக்கிறீர்கள்? உங்களோடு வேலை செய்கிறவர்கள் உண்டு, உங்களோடு படிக்கிறவர்கள் உண்டு, உங்களோடு தெருவிலே வாழ்கிறவர்கள் உண்டு. எத்தனையோ பேர் அனுதினமும் துக்க முகத்தோடு கடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு தேவை. நாம் அவ்வாறு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும் பொழுது நம்முடைய இருதயத்திலே அவர்கள் மீது அன்பு பிறக்கும். அவர்கள் நம்முடைய எதிராளிகளாக இருந்தாலும் அவர்கள் மேலே அன்பு உண்டாகும். நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது அவருடைய இயற்கையான குணம். இந்த அவருடைய அன்பு நமக்கு ஒரு இரட்சகரை தந்திருக்கிறது. ஆனால் சத்தியம் மிகவும் முக்கியமானது. நாம் அன்பை சத்தியத்தை விட மேலான இடத்திலே வைக்க முடியாது. தேவனுடைய கட்டளை என்ன, அது எவ்வாறு கீழ்ப்படியப்பட வேண்டும் என்பது முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக கருதுகிறீர்கள். சத்தியத்தை விட அன்பிற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை கை கொள்ளாமல் போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தவறு செய்கிறவர்களாகிறீர்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, பாவிகளாய் எங்கள் மேலே நீர் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை அறிந்திருக்கிற நாங்கள் மற்றவர்களை நேசிக்க துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். திருச்சபைகளிலே சக விசுவாசிகளை நாங்கள் நேசிக்கிறவர்களாக காணப்படவும், இந்த உலகத்திலே மற்றவர்களும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பும் கரிசனையும் உள்ளவர்களாக சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல எங்களுக்கு துணை செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை விட்டுவிடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். எங்கள் திருச்சபை ஐக்கியத்திலேயும் உலகத்தோடு உள்ள தொடர்பிலேயும் அன்பை விட சத்தியமானது, உமது கட்டளைகளானது முக்கியமானது என்பதை கருத்திலே கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்யும். இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமும் 23:25.